நாளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆராதிக்க துதிக்க உமக்காய் கொடுக்க ஆண்டவரே நாங்கள் வந்து உண்மை ஆராதித்து நன்றி சொன்னதுக்காய் சொத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே உமது வார்த்தைக்கா வருகிறோம் அப்பா. இந்த வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே என்னை சூழ்நிலை மறைத்து நீ பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரோடு பேசும்படியா இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்து பிதாவே. கடந்த கிழமை கடந்த முறை நாங்கள் பார்த்தபோது சபைகளை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். மூன்று சபைகளை குறித்து பார்த்துட்டோம். இன்றைக்கு நான்காவது சபையை குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாக வெளிப்படுத்த புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம்.
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது.
அவ ஜோவானுக்கு அன்றைக்கு எழுதும் போதே காலம் எப்படியா இருக்கிறது?
சமீபம்.
அப்ப இப்போது வாசிக்கிறவனும் தேவனுடைய தீர்க்கத்தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார். சரி, சத்தியம் என்றால் என்ன? ஒரு காரியத்தை விளங்கப்படுத்திட்டு அடுத்து நான் வார்த்தைக்கு போகணும். சத்தியம் என்றால் என்ன? ஆங்கில சொல்ற ட்ருத். ட்ருத் என்றால் தமிழிலே உண்மை. ஒரு உதாரணத்தை குறித்து சொல்லிவிட்டு கடன் சொல்லேன். அதிகாலையிலே கடற்கரையிலே போறீங்க. அதிகாலையிலே கடற்கரை பக்கம் போகும்போது எப்படியா இருக்கும்? சூரியன் உதிச்சு ஒரே சிவப்பு நிறமாய் தெரியும் இல்லையா? அதிகாலையிலே போகும்போது நல்ல சிவப்பாய் தெரியும். கடை தண்ணியெல்லாம் எப்படியா தெரியும்? ஒரே சிவப்பு நிறமாய் தெரியும். மத்தியானம் போறீங்க. மத்தியானம் போய்க்கு எப்படி இருக்கும் கடை தண்ணி? கொஞ்சம் ஆழத்துல போனீங்கன்னா புல் கருப்பா இருக்கும். மாலையில போறீங்க, கடை தண்ணி என்னவா இருக்கும்? கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் சிவப்பும் கலந்த கலர் அடிக்கும். இது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கலங்க போய்க்க சூரியன் எப்படி இருக்கு? சிவப்பத்தான் இருக்குது. கடை தண்ணி முழுக்க கடற்கரை தண்ணி முழுக்க சிவப்பா இருக்கிறது. மத்தியானம் போய்க்க டார்க்கா இருக்கிறது. பின்னரும் போய்க்க மஞ்சளும் சிவப்ப கலந்தா இருக்கிறது. அது இது உண்மை. உண்மை மாறுகிறது. ஆனால் இந்த கடை தண்ணி இருக்குல்ல, குடிச்சா எப்படி நல்ல இனிப்பா இருக்குமா? காலமா குடிச்சாலும் இப்படி இருக்கும், நல்ல உப்பா தான் இருக்கும். நீங்க மத்தியானம் குடிச்சாலும் உப்பா தான் இருக்கும். பின்னரும் குடிச்சாலும் உப்பத்தான் இருக்கும். இரவுல குடிச்சாலும் உப்பத்தான் இருக்கும். விடிய காலையில குடித்தாலும் உப்பத்தான் இருக்கும். அதுதான் சத்தியம். தேவனுடைய தீர்க்கதரிசன வசனங்கள், தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்றும் மாறாது. இன்னொரு உதாரணத்தை சொல்லிவிட்டு கடன் சொல்லுகிறேன். ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நாலு வருடத்துக்கு ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கும். சரி, இப்போ மூன்று முறைக்கு முதல் நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ் 2012 நடக்க போகுது. அப்போ அதுக்கு முதல் நடந்த மூன்று ஒலிம்பிக் கேம்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. முதலாவது ஒலிம்பிக் கேம்ஸிலே ஒருவர் ஓடுகிறார், 100 மீட்டரை ஓடுகிறார். ஓடும்போது அவர் என்ன செய்திருக்கிறார்? 12 செகண்ட்லே அதை கடந்துவிட்டு உலக சாதனையை படைத்து விட்டார். அடுத்த 2வது ஒலிம்பிக் கேம்ஸிலே என்ன நடந்தது சொன்னால் அவர் ஓடுகிறார். அவர் ஓடி என்ன நடந்தது? 11 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடி முடித்து விட்டார். அப்ப அவர் என்ன நடந்தது? உலக சாம்பியனாக வந்து விட்டார். கடைசியா நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல 100 மீட்டரை 9.26 செகண்ட்ல அவர் கடந்து சென்றிருக்கார். கிட்டத்தட்ட 9 செகண்ட் வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப முதல் நேரத்தை எத்தனை? 12 செகண்ட். பிறகு 10 செகண்ட். மற்றொருவர் 9 செகண்ட் கடந்திருக்கிறார். சரி, இது உண்மையா இல்லையா? உண்மை. ஆனா 3 பேரும் என்ன செய்யிருக்கார்கள்? காலால தான் ஓடியிருக்கார்கள். அதுதான் சத்தியம், அது மாறாது. ஆகவே இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்கிறோம் பாக்கியவான் என்று எழுது. ஆகவே வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த சபைகளை குறித்த காரியத்தை குறித்து நான் கடன் சொல்ல போகிறோம். முதலாவது சபையை பார்த்தால் எபேசு சபை. எபேசு சபையை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? குறவையும் குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டால் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ரெண்டா சபை சிமிர்னா சபையை பார்த்தால் அதுல ஒரு குறையும் சொல்லப்படவில்லை. ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஐசிறுவனாய் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள், அநேக வேதனைகள். கிறிஸ்தவன் என்று சொன்னதனால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். இத்தனையோ காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது பார்த்தால் பெர்கமு சபை. அந்த பெர்கமு சபையிலே என்ன நடந்தது என்று சொன்னால், அதிலே பீலியாமின் போதகம், பீலியாமின் வஞ்சகம், பீலியாமின் வழி இது வந்தது. அவை இந்த சபைகளில் அன்று இந்த சபையிலே இருந்த காரியங்கள் என்ன, அதே நேரத்தில் இன்றைக்கு சபைகளில் இருக்கிற காரியம் என்ன? இது கடைசி காலம், கடைசி நிமிஷம் என்று எல்லாரும் சொல்கிறார். அப்போ யோவானை செய்தது காலம் சாய்வார், கடைசி காலம் என்று சொல்லிக்கிறார். நாங்கள் எப்படி அந்த நாட்களில் நிற்கிறோம் என்றதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வேதத்தில் இருந்து அந்த நான்காவது சபையான தியத்திரா சபையிலே சொல்லப்பட்ட நிறவுகளையும் குறைவுகளையும் குறித்து நாங்கள் பார்த்து கடன் செல்ல போகிறோம். ஆகவே அப்படியான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் நாங்கள் அதை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க நாம் நிச்சயமாகவே தயார் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முன்பு இப்ப பழைய யாருங்களே சொல்வார்களாம், நாங்கள் பிரைசரோடு சொல்லுகிறோம், அவர்கள் சொல்வார் மரநாதா மரநாதா, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், அப்படிதான் கை கொடுப்பார்களாம். பாருங்க எப்படி ஆயத்தமா இருந்தார்கள். அப்ப எங்கட இன்றைக்கு நம்முடைய ஆயத்தம் என்ன? அப்ப இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ற காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டிய விட்டுவிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. சரி, நாங்கள் வாசிப்போம் வெளிப்படுத்த புத்தகம் 2:18 இருந்து 29 வரை.
தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆதிலும் உன் பேரில் எனக்கு குறையுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கட்டை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விவசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அந்நியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவரியந்தம் என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல யாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாட்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது.
சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கவன். சபைகளுக்கு என்று பன்மையில வருகிறது. முதலாவது தொடங்கும் போது தூதனுக்கு என்று ஒருமையில வருகிறது. சரி, இந்த காரியங்களை பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியை ஒவ்வொரு அஞ்சு சபைகளை பார்த்தாலும் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ரெண்டு சபையை விட்ட மற்ற ஐந்து சபையிலும் தேவன் நிறைவையும் குறைவையும் சொல்லுகிறார். நம் தேவன் உண்மையுள்ள தேவன். தாவீது பாவம் செய்த போது அவருடைய பாவத்தையும் சொன்னார், அதுக்கான தண்டனையும் சொன்னார், அவன் மன்னித்தார். ஆனால் நடந்த காரியங்களை பாருங்கள், வேதத்தில் அச்சுறமே இருக்கும். ஆனால் நம் தேவன் இந்த தீர்த்திர சபையை குறித்து சொல்ற காரியங்களே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எப்படி? உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியையும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாயிருக்கிறதை அறிந்து. அப்ப தேத்திர சபையை குறித்து ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல காரியம் என்னென்றால், இது நான்கு காரியங்களும் தேவனுடைய சபையிலே இருக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றது? அன்பு இருக்க வேண்டும், கிரியைகள் இருக்க வேண்டும், அதயத்திலே ஊழியம் செய்ய வேண்டும், விசுவாசத்திற்குள் பொறுமையும் நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அது என்ன? அன்பு, விசுவாசம், பொறுமை என்ற காரியத்தை குறித்து பார்த்தால் ஒன்று தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே அது கொஞ்சம் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த ஒன்று தெசலோனிக்கேயர் புத்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசி.
தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும்.
பாருங்க, ஓகே, என்னது?
உங்கள் விசுவாசத்தின் கிரியையும்.
விசுவாசம் எப்படியா இருக்க வேண்டும்? கிரியை உள்ளதா இருக்க வேண்டும். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுது. சரி, அடுத்த சொல்லப்படுது,
உங்கள் அன்பின் பிரியாசத்தையும்.
அன்பு என்னவா இருக்கணும்? பிரியாசமா இருக்க வேண்டும், பயன்படுத்துறதா இருக்க வேண்டும், பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். அடுத்தது,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும்.
அதே இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள நம்பிக்கையிலே நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? பொறுமையுள்ளவர்களா இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு மிக கசியமான காரியம், கஷ்டமான காரியம். அன்பிலே பிரயாசம் இருக்க வேண்டும், விசுவாசத்திலே கிரியை இருக்க வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையிலே நாம் பொறுமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்முடைய பிதா தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் இதை நினைவு கூறுகிறோம். சொல்ற நாங்கள் இடைவிடாமல் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம், செய்கிறோம். அப்ப அப்படி என்றால் இந்த சித்திர சபையிலே காண வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, அன்பு இருந்தது, விசுவாசம் இருந்தது, பொறுமை இருந்தது. ஆகவே அது இந்த சபையிலே, இன்றைய சபையிலே வர வேண்டும், வளர வேண்டிய காரியமாய் இது இருக்கிறது. ஆனால் 20 வசனத்துக்கு வரும்போது அங்க என்ன சொல்லுகிறார்? நிறைவை சொல்லிவிட்டு 20 வசனத்தில் குறைவை சொல்லுகிறார். 20 வசனம். ஆகிலும்
உன் பேரில் எனக்கு குறையுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்.
தியத்திர சபையில் நடந்த காரியம் என்ன என்றால், ஜெசிபெல் ஆவிக்கு இடம் கொடுக்க குணம் இருக்குது, அன்பிலே பிரயாசம் இருக்குது, விசுவாசத்தின் கிரியை இருக்குது, கத்திர நம்பிக்கை மேல பொறுமை இருக்குது. ஆனா இவ்வளவு இருந்தும் இந்த தியத்திர சபையிலே காணப்படுற குறை என்னன்னு சொன்னால், அவள் ஜெசிபெல் ஆவிக்கு இடம் கொடுக்கிறாள். அவள் ஜெசிபெல் ஆவி என்று சொன்னவுடன் நாங்க உடனே அப்போ முதல் அதிக சபையை குறித்து பார்க்கும்போது பீலியாமை குறித்து சொல்லப்பட்டது. பீலியான் வஞ்சகம் போதகம் அவட வழி என்ற காரியம். ஆனால் இதிலே ஆகா ஜெசிபெல் என்று சொன்னவுடன் நாங்கள் ஒன்று ராஜ்யங்கள் புஸ்தகத்தில் இருக்க ஆகா ஜெசிபெல் என்ற காரியத்துக்கு சொல்லப்படவே இல்லை, அதை பற்றி கூறவே இல்லை. இது ஜெசிபெலின் ஆவி, ஒரு ஆவியை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெசிபெல் ஆவி என்று அவளை சொல்றதுக்கு காரணம் என்ன சொன்னாலும், வேத ஆராய்ச்சியாளர்கள் வேதத்தை நன்கு சரித்திரங்களை பொங்கே பண்ணி அதை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், சபையின் முக்கியமான பிரதானமான ஊழியக்காரனின் மனைவிதான் ஜெசிபெல். ஆகவே அநேக மனைவிகள் தேவனுடைய ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருக்கிறார்கள், ஆனா சில இடராம இருக்கிறார்கள். ஆகவே மனைவிகளே, நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஜெசிபெல் ஆவியை குறித்து பார்த்தால் இதுதான். ஆகவே இதுல பாடு சுலபத்துக்கு நீ வேசித்தன பண்ணவும் விபச்சாரம் செய்யும்படி அவர்களை நீ வஞ்சிக்கிறாய், சரீரத்திலே செய்கிற பாவத்தை குறித்து இது சொல்லப்படவில்லை. அதை நாம் கவனமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்க. அடுத்த பார்த்தா விக்கிரங்களுக்கு படைத்ததை போஷிக்கும்படி நீ போதகம் பண்ணுகிறார். தேத்திர சபையில இந்த காரியம் இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னால், அவளுடைய போதனை என்னன்னு சொன்னால், இந்த காரியத்தை குறித்து வேதத்திலே ஒரு காரியத்தை குறித்து பார்த்தால் நல்லா இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம். அது என்ன வேசத்தின் ஆவி, ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சொல்லி அதிலே கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. எளிமையா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்,
நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்த்தப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சரி, இப்ப மூன்றாம் அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிங்க. அதுல முழு விஷயம் அப்படியே விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்ன நோக்கி சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகளின் மேலும் சுத்தியான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள்.
பாருங்க என்ன சொல்லிருக்கு, விக்கிர ஆராதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கு, எங்க சீர்கட்ட இஸ்ரவேலாகி என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகளிலும் பச்சையான சகல மரத்திங்கிலும் போய் அங்கே வேசித்தனம் பண்ண விக்கிர ஆராதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அது எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்கள் இந்த தீர்த்திரா சபையில இருந்திருக்கிறார். வாசிங்க,
அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. அதை அவளுடைய சகோதரராகிய யூதா என்கிற துரோகி கண்டான்.
அத்ரோகியும் கண்டான்.
சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் விவகாரம் பண்ணி முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தழுவச்சுவிட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்ற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். விரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிட்டு கல்லோடும் மரத்தோடும் விவசாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார்.
உங்களுக்கு விளங்குதா, இதுல தீர்த்திர சபையிலே சொல்லப்பட்ட காரியம் வேசித்தனம், விக்கிரங்களுக்கு புதுக்க கொடுக்கிற காரியங்கள் என்ன, விக்கிர ஆராதனை. இத தேவன் வெறுக்கிறார். தேவன் அருவருக்கிறார், அதிகமா கோபம் விட்டுருக்கிறான். தன் சோதரி செய்தது பார்த்தால யூதாஸ்திரியும் தன் அதே காரியத்தை செய்கிறார். தள்ளச்சீட்டை போட்டு ஒதுக்கி விட்டாலும் அவள் அதே காரியங்களை செய்கிறார்.
அப்ப தியத்திரா சபையிலே இந்த காரியம் நாம் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம், விசுவாசிகள் என்று இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். என்னது திருமண நாள் ஏதோ ஒன்று வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாள் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இன்னும் சாத்திரம் பார்க்கிறோம். திங்கள் செவ்வாய் கூடாது, வியாழம் கூடாது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம சாஸ்திரம் பார்க்கிறோம், இந்த நம்பருடைய இப்படிதான் இருப்பான். நோ, தேவன் வெறுக்கிறார், அருவறுக்கிறார். நம்ம சாஸ்திரம் பார்த்து ஜெர்மனியில வந்தபோது எல்லாரும் டெலிமாடிச்சு கேட்பாங்க, என்ன பேர் வைக்க, என்ன டேட்ல பிறந்த, இப்படி அப்படி ஜெயிச்சு கொடுத்தவன் தான் நான். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அண்டையிலிருந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு விட்டேன். ஒன்று பார்க்கிறேன், இன்றைக்கு நாம் அநேகரை என்ன செய்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத இன்னும் பழைய காரியங்களை அடியின் ஆழத்தில் ஒழிச்சு வச்சிருக்கிறோம். இடையில இடையில என்ன செய்யும் வருது மேல. தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியம். எதுக்காக தேவன் ஒப்பிட்டு இருக்கிறார் பாருங்க, வேசத்துக்கும் விபச்சாரத்துக்கும் ஒப்பிட்டு இருக்கிறார், விக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இது தியத்திர சபையிலே பார்த்தால் அந்நிய தேவைகளையும் மற்ற மதங்களின் காரியங்களும் மற்ற மதத்தின் கிரிகளையும் நுழைந்ததை என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசத்தின பணம் விக்கிரங்கள் படைத்தவளை புசிக்கும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ரோமன் கத்தோலிக்க சபைகளை பார்த்தால் அங்கே விக்கிரங்கள், இந்து இதில் பார்த்தால் விக்கிரங்கள், புத்த இதில் பார்த்தால் புத்த விக்கிரங்கள். இன்னும் ரோமர்ல பார்த்த சுரூபம் என்று சொல்வார், சுரூபங்கள். அதே நேரத்திலே 24 வசனத்தில் அவர் சொல்ற ஒரு காரியத்தை குறித்து, சாத்தானுடைய ஆழங்கள். எது இது? விக்கிரஹாதனே அவனுடைய ஆழங்கள், சாத்தானுடைய ஆழங்கள். அதுல இருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோமே, பிறகே நாம் அதுக்குள்ளே போவோம். ஏன் திருப்பி நாங்கள் அதுகளை செய்வோம்? அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்தியாவிலே உண்மையாக நடந்த ஒரு காரியம், ஒரு கத்தோலிக்க ஆராதனையிலே, கத்தோலிக்க ஆலயத்திலே அவர்கள் அந்த ஆலயத்தை நடத்துகிறவர் பிஷப், அவர் என்ன செய்கிறார், அவருடைய மேடையிலே முன்னுக்கு ஓம் என்று போட்டிருக்கிறார். இதை குறித்து ஒருவர் கேட்கும்போது அவர் சொன்னது, இந்து மக்களை கவருவதற்காக செய்யப்பட்டது. நீங்க சாதாரணமா ஒரு வெறும் கிளாஸ் எடுத்து நீங்க காதல வச்சு பாருங்க, வெறுமை, அது ஒன்றும் இல்லை. அத அவர் போட்டிருக்க ஆலயத்தில் இந்துக்களை கவர்றது. ஜாக்கிரதை, கவனம், நாம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பரிசுத்த மார்க்கத்தை நாம் விட்டுவிட்டு, பரிசுத்த தேவனை விட்டுவிட்டு, பரிசுத்த பிதா, பரிசுத்த இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்களை நாங்கள் விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்ல காரியங்களை செய்தால் தேவன் அதை வெறுக்கிறார், தேவன் அருவறுக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த மார்க்கத்தை விட்டு விடுகிறோம், பரிசுத்த வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். சகல சடங்களை செய்கிறவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஏசேபேலை நம்பி அவளோடு இசைந்திருக்கிறாய், ஆதி சபையிலே பார்த்தால் ஜனங்கள் பெருகினார்கள், 3000 5000 என்று அவருடைய பெருகினார்கள். இப்படியாய் பெருகின காலத்திலே கிறிஸ்துக்கு பின் 325 ஆண்டிலே ஆன்சன் ஸ்டெயின் என்றவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது அவர் சபையிலே சேர்ந்து என்ன செய்தார், பிள்ளைகளும் பரலோகம் வர வேண்டும். ஆக ஞானஸ்தானம் இல்லாட்டி பரலோகம் வர முடியாது என்று அவர் சொல்லிவிட்டு அந்த கேள்வியை அவரிடத்தில் கொண்டு வந்துவிட்டு அவர் சொன்னார், பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொன்னா அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா பிள்ளை செத்துரும். ஆகவே தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தவர் இவர்தான். கிறிஸ்துக்கு பின் 325 ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டதுதான் தெளிப்பு ஞானஸ்தானம். தண்ணீரை தெளித்து பிள்ளைகளுக்கு அவர்கள் என்ன ஞானஸ்தானம் சொல்வது, சிறு பிள்ளைகள் ஞானஸ்தானம் கொடுக்கிற காரியம் தியத்தீரா சபையின் காலத்தில் சபைக்குள் நுழைந்தது. குழந்தை ஞானஸ்தானம், திடப்படுத்தல், பிஷப் கைவைத்து ஜபித்தால் மாத்திரம் பரிசுத்தாவியில் இறங்குவார், பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குதல், பாதிரியார் காதிலே பாவத்தை மெதுவாக சொல்லுதல், இது அந்நிய மதங்களிலிருந்து வதற்கு நீ இடம் கொடுத்து விட்டாய், இதை இசைந்து விட்டாய், ஊழியக்காலை வஞ்சிக்கும்படி ஜெசுவேல் ஆவியை இடம் கொடுத்து விட்டாய். சித்திரா சபையில நல்ல காரியத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு இந்த காரியத்தை தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்களை சொல்லுகிறார். இவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை விட்டு நாம் விலக வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். என்ன சொன்னால், வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தின 17 அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 17 அதிகாரம் 1-2 வசனம்.
ஏழு காலங்களுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு
போனான்.
மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியுள்ள அருவறுப்புகளுக்கும் தாயென்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன்.
சரி, இதை எடுத்து அந்த ஸ்திரீ பாபிலோன் விழுந்தது என்ற காரியத்தை குறித்து சொல்ற காரியத்தை ஆண்டவர் 17 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். இது எங்கு வந்தது, தியத்திர சபையிலிருந்து அப்படியே வந்துட்டு வளர்ந்து வந்து வந்துட்டு. வெளிப்படுத்தல் 18 வசனத்தை பாருங்கள், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவைகளை விட்டு வெளியே வாருங்கள்.
அந்த வாதையிலே நீங்கள் அகப்படாதபடியும் அவளை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், வெளியே வாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு மனதுருக்கம் கிருபை உள்ளவர், ஆனால் பரிசுத்தத்தில் மட்டும் சட்டியான வைராக்கியம் உடையவர். வேதம் சொல்ல பரிசுத்தம் இல்லாம தேவனை தொழுது கொள்ள முடியாது. அவர் பரிசுத்தர் திறமங்கு சீரமங்கு சட்டி எல்லாம் மூடி கொண்டு நின்று பரிசுத்தரும். நாங்க என்ன ஆறாதீங்கண்டா, கையை தட்டி ஆறாதீங்கப்பா, இப்படி சோத்துருங்க, கையை உயர்த்துங்க, எத்தனை காரியத்தை சொல்ல வேண்டியிருக்கு. நாம் தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம். பரிசுத்தோடு வந்து தேவ பயத்தோடு வந்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த காலத்திலும் யெசபேல் என்ற பெண் தீக்கத்தரசி ஜெசேலுவின் ஆவி தேத்ரா சபையிலே கிரியை செய்தது. அதே நேரத்தில் 24 விபச்சாரம் செய்தவர்கள் அது போதகத்துக்கு இசைந்து போனார்கள். மிகுந்த உபத்திரவத்திலே தேவன் தள்ளுவார். அதை செய்தவர்களையும் அவரோடு இசைந்தவர்களையும் விக்கிர ஆராதனை செய்தவர்களையும் அவர் என்ன செய்வார்? மிகுந்த சாதாரண உபத்திரவில் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவார் என்று 22 வசனத்திலே சொல்லுது. ஆகவே இந்த சபையை குறித்து பார்த்தால், எபேசு சபையை நான் ஆரம்பத்தில் சொன்னபோது எபேசு சபையை பார்த்தால் அது முதலே ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று சொல்லப்பட்டது. சிவன சபையிலே ஒரு குறையும் சொல்லப்படவில்லை, நல்லது. ஆனால் ஐஸ்வரம் அடைந்தாலும் அவருக்கு சரித்திர அறிக்கை காரணம் என்ன? அவ்வளவு கஷ்ட நெருக்கம் கிறிஸ்தவர்கள். சரி, பெர்முக சபையிலே பார்த்தால் அங்கு பீலியாமினுடைய போதகம், பீலியாமின் வஞ்சகம், பீலியாமின் வழி பாருங்க எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னு. தியத்திரா சபையில் என்ன சொன்னால், ஜெஸ்ரபேலின் ஆவி, வேசித்தனம், விச்சாரம், விக்கிரங்களை படைத்தவளை புசிக்கவும் தொடங்கினது அப்படி என்று சொன்னால், அடுத்த சபை எப்படி போயிட்டது? 3:1 பிற்பதில வாசுங்க.
சட்ட சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகுறதற்கு ஏதுவாகிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கும் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு.
சரி, இருக்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் எப்படி இருக்கா? சபை எப்படி போச்சு? பெர்கமு, தியத்திரா சபை, சத்த சபை என்ன சேர்த்து போச்சு? பார்க்க வெளியில பார்க்க உயிருள்ள சபை போல இருக்கிறது. ஆனா சபை என்ன சபை? ஆண்டவர்கிட்ட பார்வையில் சித்த சபை. காரணம் இந்த காரியங்கள் அங்கு உள்ளுக்கு வந்ததுதான். அந்நிய மதங்கள், அந்நிய போதனைகள், அநேக காரியங்கள், பழைய காரியங்கள் இதுக்குள் வந்து பூந்தபடியாத்தான் இந்த காரியம் வந்து. அப்ப நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையை குறித்து பார்த்து இவ்வளவு நிறைவையும் சொல்லி குறைவையும் சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்ற காரியத்தையும் நீங்க கை கொள்ளாம இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்ல 24 வசனத்தை வாசி பாருங்கள்.
தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதா?
பாருங்க, அதை அறிந்து கொள்ளாம செய்யாமல் அதை அது கூடாது தான் அது விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன சொல்றார் சொல்லுங்க வாசு.
உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்.
உங்கள் மேல் நான் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். தேவன் சொல்றார் பரிசுத்தம். தேவனுக்கு பிரியமான காரியம் வேதம் சொல்றது, சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலை. வசனத்தை சீக்கிரசன வசனங்களை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுறவன் பாக்கியவான். காலம் சமீபத்தில் வேதம் தரும் அவர் தேத்திர சபையிலே இருந்த காரியம் நம் ஒவ்வொருவருக்கும் வராதபடி நாம் ஜாக்கிரதையா கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 25 வசனத்திலே பார்த்தால் அதிலே ஒரு காரியம் சொல்லுது, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பற்றிக்கொண்டு உங்களுக்கு இருக்கிற பலன், உங்களுக்கு இருக்கிற தைரியம், உங்களால் இயலாத காரியத்தை தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து நாம் அவருக்கு ஏற்றதாய் நாம் நடக்க வேண்டும். உங்களில் உள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது சொல்லட்டும், உலகத்தார் பார்த்து சொல்லட்டும், உலகத்தார் பார்த்து சொல்வான் இவருக்கு வேற வேலை இல்லை, இவருக்கு காரியம் இல்லை, வேறு காரியம் செய்யலாம், இந்த நேரத்தில் வேற வேலைக்கு போகலாம், அங்கு உழைக்கலாம், இங்கே உழைக்கலாம் என்று சொல்லுவாள். அவர் சொல்ற உங்களுக்கு உள்ளதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொண்டிருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று அவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. 26 வசனத்திலே பார்த்தால் நான் ஜாதிகள் மேல் என்ன சொல்லுவார்? ஆளுகை செய்யறதுக்கு அவர் என்ன செய்வார்?
அதிகாரம்
கொடுத்தார். இது 1000 வருஷ அரசாட்சியிலே நடக்க போற காரியம். அது மட்டுமில்ல, 28 வசனத்தில் சொல்றார், விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப தேத்திரா சபையிலிருந்து நான் கற்றுக்கொள்ற காரியம் விசுவாசம், கிரியை, அன்பு, பிரயாசம், கர்த்தர் மேல் பொறுமையிலே, நம்பிக்கையிலே நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும், பொறுமையாயிருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த ஜெசபேல் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்காமல் சாத்தானின் ஆழங்கள் சொல்ற காரியத்தை விட்டு, அதை விட்டு விலகி நாம் தேவசோமத்தில் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அப்போது அவர் வேறொரு பாரத்தை உங்கள் மேல் சுமத்த மாட்டார். உங்களுக்கு உள்ளதை நான் மறுமளவும் பற்றி கொண்டிருங்கள், ஜாதிக்கு மேல் நான் அதிகாரம் கொடுக்கிறேன், விடுவெளி நட்சத்திரை உங்களுக்கு நான் ஒப்புக்கொடுப்பேன். எரிகோவில் போரிட்ட அவர்கள் வென்றார்கள் இல்ல, 6 நாள் சுத்துவாங்க, 7 நாள், 7 தரம் சுத்தாங்க, 7 தரம் எக்கால மோதி ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிஞ்சு விழுந்துச்சு. ஆனா ஆயில என்ன நடந்தது, பின்முகட்டி ஓடி வந்துட்டாங்க. காரணம் என்ன, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தீட்டானதை ஒருவர் ஒழித்து வைத்திருந்தனர். அவர்கள் ஆயிலே தோல்வி அடைய வேண்டிய நிலைமை. ஆண்டவர் ஆகவே நாம் இப்படி செய்வோமானால், ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பம் இல்லாத காரியங்களை எங்களிடத்தில் வைத்திருப்போமானால் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வெற்றி அடையவோ ஜெயம் பெறவோ முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, 7 சபைக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்றுதான் சொல்லுகிறார். நாம் இந்த பூமியிலே வாழும்போது ஜெயம் கொள்ளுகிறவளாய் வாழ வேண்டும். நாம் வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில, ஊழிய செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழ வேண்டும். அதான் தேவன் விரும்புகிறார். அப்போதுதான் நாம் வேண்டிய வெற்றிகளை அனுபவிக்க முடியும். உங்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒன்று தடையாக, தேவனுடைய காரியத்துக்கு தடையாக செயல்படுமானால் இன்றே அதை வேருடன் பிடுங்கி எறிய முற்பட வேண்டும். அப்போதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் இந்த சேத்திரா சபைக்கு அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு, 7 சபைக்கும் 7 விதமான காரியத்தில் தலைவர் சொல்லுகிறார். 7 அந்த இதுல சேத்திரா சபையில் அவர் சொல்லும்போது அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். எப்படியான ஜுவாலை என்ன, அக்கினி ஜுவாலையான கண்கள் அவரை காண்கிறது. சேத்திர சபையை பார்க்கிற எனக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது, சின்ன கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது. ஆனா உங்களுடைய இதயத்திலே சேத்திர சபையில் உள்ள காரியத்தை ஜெசபை நாவிக்கு இடம் கொடுப்பேன். அந்த இடத்தை விட்டு இன்றைக்கு மனம் திரும்பினான், நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமில்ல, அவசர பிரகாசம் உள்ள வெண்கலம் போன்ற பாதங்களுடைய தேவகுமாரன் சபையின் தூதனுக்கு சொல்லு, கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனை நான் அநேக காரியங்களை ஜீவ வச்சு இந்த கனியை கொடுப்பேன், புதிய நாமத்தை கொடுப்பேன். அப்படி ஒவ்வொரு சபைக்கும் அவர் ஆண்டு வச்சு. ஆகவே காதுள்ளவன் கேட்க. ஆகவே தியத்திரா சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ற காரியம், அதே அவர் விரும்பாத வெறுக்கிற அருவறுக்கிற காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி விலகினா நீ ஜெயங்கொண்டா தேவண்ட காரியத்திலே உன்னை பாரத்தை அவர் விலகுவார். அவர் நாள் மறுமளவு நீ அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஜாதிகள் மேல் அரசாள கொடுப்பார், விடிவெளி நட்சத்திரத்தை அவர் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கும். இவ்வளவு மனதுக்கள் உள்ள தேவன், அந்த தேவன் எப்படியா இருந்து எங்களை மாற்றி இருக்கிறாரு. நாமே திருப்ப அந்த காரியத்துக்கு போக வேண்டும். ஏன் அந்த காரியத்தை செய்ய வேண்டும்? நீ பிசாசுக்கு ஜெசபேல் ஆவிக்கு இடம் கொடுக்கிறார், அது தேவன் வருகிறார், அருவன் அதில இருந்து அதை தூக்கி எறிந்து விட்டு நாம் தேவ சோமத்திலே செல்வோமான நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆகவே அடுத்த முறை நாங்கள் சத்த சபையை குறித்து பார்க்க போறோம். தேவ சோமத்திலே எல்லாருமா ஒளிமை நின்று தேத்திரா சபையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் உன் கிரியையிலே அறிந்திருக்கிறேன். தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், அன்பின் பிரயாசம், விசுவாசத்தின் கிரிய. தேவனுடைய நம்பிக்கையிலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும். தேத்திரா சபையிலே ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஜெசபேல் ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறார், விக்கிரங்களுக்கு படைத்து புசிக்கிறதுக்கும் இந்த காரியத்தை செய்யறதுக்கும் தேவன் எதுக்கு ஒப்பிட்டுகிறார்கள் என்று பாரு. தேவன் அருவருக்கு தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெற்ற வெளிச்சமாயிருக்கிறார். வெண்கல பாதம் கொள்ள வேண்டும். சாத்தானின் ஆழங்கள் அது, ஜெசபேலின் ஆவி சாத்தானின் ஆழங்கள் என்று ஏத்திரா சபையில் சொல்லப்பட்டது. அதே நீ விடு, அதிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய், அதிலிருந்து தேவன் உன்னை தூக்கி எடுத்தார். அவர் ரத்த நாள் என்னை கழுவி மீட்டிருக்கிறாரே, மீண்டுமே என்னால் பார்க்கிறாய், ஏன் குறிப்பாக்குறாய், ஏன் நம்ம சாஸ்திரம் பார்க்கிறாய். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது விருப்பம் இல்லாத காரியம். தேவன் அருவருக்கிற காரியங்கள், வெறுக்கிற காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிஞ்சதை நீ ஒளிச்சு வச்சிருந்தால் அதை தேவன் பார்க்கிறார். உன் இதயத்தின் ஆழத்திலே இந்த காரியத்தை குறித்து ஏதாவது நினைத்திருந்தா, நான் அப்படி முந்தி இருக்கும் போது இப்படி இப்படி எல்லாம் நல்லா இருந்தேனே, இப்ப வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கேன், அது ஒன்னெல்லாம் பிழை இருக்கிறது. ஏதோ ஒன்று ஒன்று இதயத்திலே ஏதோ ஒன்றுக்கு நீ இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய், அந்த காரியத்தை விட்டு விலகினாய். தேவன் ஆசீர்வதிக்கு தேவன் வல்லமை உள்ளவராக, எனக்காய் தேவனுடைய காரியத்தை செய்தவர்களுக்கு அப்பத்துக்கு இறந்திருந்த ஒருவரும் இல்லை. தேவனுடைய சத்தியம் அது என்று மாறாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம்தான் எங்களை நியாயந்திக்க போறது, அது மாறாது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதன்படி கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்ட சொல்லப்படும். கை கொண்டு நடக்கிறோமா, எல்லா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கை கொள்கிறோம், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எங்கே, வேலை சில இடத்துல எங்கே, பைபிளை கொண்டாடுறதுக்கே இன்றைக்கு அணை இருக்கும், வெக்கமா இருக்கு. என்ன கிறிஸ்தவன் கண்டுருவாங்க, வேலை சில இடத்துல நான் கிறிஸ்தவன் சொல்றதே இல்லை, பரிதாபம். தேவன் விரும்பவில்லை. எப்படியான காரியத்தை உன்னை மீட்டிருக்கிறார், நீ ஏன் இந்த திரும்பவும் அந்த காரியத்துக்கு போக வேண்டும்? தேவன் அருவருக்கிறார், வெறுக்கிறார், கோபம் ஊட்டப்படுகிறார் தேவனே. அந்த காரியத்தை தூக்கி எறிந்துவிட்டு தேவ சமூகத்திலே எங்கள் நாங்கள் மனம் திரும்பினார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, செயங்கொள், 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 காதுள்ளவன் கேட்க கிடவன் என்று சொல்லப்பட்டது. திரும்ப திரும்ப சொல்றது என்ன, அன்றைக்கு தீர்க்கதரிசன சபையிலே இருந்த காரியம் சொல்லப்பட்டிருந்தது, இன்றைக்கு இந்த சபையின் நிலைமை என்ன, இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன, இதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதனால் எனக்கு என்ன காரியம் சொல்லப்பட்டது. தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்களை ரகசியமாய் செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய கண் அக்கினி ஜுவாலை அவருக்கு மறைவானது ஒன்றுமே. அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார், நோக்கிக் கொண்டிருக்கிறார். தேவ சமத்திலே எங்களை கரங்களை உயர்த்தி தேவ சமத்திலே கேட்போம், ஆண்டவரே இந்த காரியத்தினால் உமக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோமா? தேவன் சொல்லுகிறார், பொய்ய ஆண்டவர் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, பொய் பேசுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இன்னைக்கு நான் பார்த்ததுல அநேக கிறிஸ்தவர்கள் கூசாமல் வாய திறந்து பொய்ய கூடுகிறார், பொய்ய பேசுகிறார், பொய்ய நடப்பிக்கிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்பரலோகம் போகவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல இல்லை, நீங்க வச்சிருக்க வேதத்தை வாசி பாருங்க. உலகத்தில் இருக்கிற விட கிறிஸ்தவரெல்லாம் அதிகமான காரியங்களை போய் சொல்லுகிறார், நடிக்கிறார்கள். தேவன் விரும்பாத காரியம், தேவன் ஆர்வமிருக்கிற காரியம். அவர் என்னை அறிந்த தேவன். நாம் என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி வாழுகிறோம், என்னத்தை கதைக்கிறோம், என்னத்தை சிந்திக்கிறோம், என்னத்தை எண்ணுகிறோம், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். பிசாசு அறிய முடியாத எண்ண சிந்தனைகளை அன்னைக்கு ஜோவான் காலம் சௌவியமாயிற்று என்று சொல்ற இன்றைக்கு அதி சீக்கிரம் நாட்கள் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? மாக்கிருவையும் இருக்கிற அந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்திலே வருவாப்பா ஆண்டவரே. இந்த சபைகளை குறித்த காரியத்தை நீ எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எபிய சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சிமர்ன சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே, பெர்கமு சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்க கர்த்தாவே, தெத்திரா சபையை குறித்தும் ஆண்டவரே குறைவுகளையும் நிறைவுகளையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே சத்த சபை செத்த சபையா மாறிவிட்டது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் இப்படியான காரியங்களே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஜெசபேல் ஆவி எங்களே வந்து விடாதபடி, எந்த காரியத்தை குறித்தும் போய் பேசாதபடி, உண்மையை பேசி உண்மையா நடக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை, உமக்கு விருப்பமானதை ஆண்டவரே நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீ விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்படியா நாம் செய்து நடக்க உமது வருகை வரையும் ஆண்டவரே, இல்லாட்டி மரண வந்தோம் நாங்கள் உண்மையாய் உத்தமாய் உமக்கு நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களை தாழ்த்தியுமை யோசிக்க வைக்கிறோம். சிவன் நல்ல பிதாவே ஆமென். பாஸ்டர்.